இல்லற வாழ்வின் இலட்சியம் என்ற தலைப்பில் ஒரு உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி சகோதரர் ஷிஹாப்தி ஹாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அலீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் முஃமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், கிழக்கு மாகாணத்தின் வாழைச்சேனை என்று சொல்லப்படுகிற இந்த பிரதேசத்திலே வாலிபர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இல்லற வாழ்வின் இலட்சியங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அந்த அல்லாஹுவை முதலில் போற்றி புகழ்ந்தவனாக, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பை இன்னும் உங்களுக்கு விளங்குகிற அமைப்பில் சொல்வதென்றால், ஏன் திருமணம் செய்ய வேண்டும், திருமணத்தின் நோக்கங்கள் என்ன என்ற விடயங்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த திருமணம் என்கிற வார்த்தையை அரபியில் அந்நிகா என்று சொல்லப்படும். ஏற்கனவே உரை நிகழ்த்தப்பட்ட போது இந்த சத்தியத்தை ஏற்று அதில் உறுதியாக இருக்க வேண்டும், இந்த சத்தியத்திலிருந்து மதம் மாறிவிடக் கூடாது போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்கு மத்தியில் வலியுறுத்தப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஏற்றிருக்கிற இந்த சத்திய இஸ்லாம் இந்த உலகத்திலே உள்ள வானம் பூமி மலைகள் இவைகளெல்லாம் ஏற்க மறுத்த போது மனிதர்களாகிய எங்கள் மீது சுமத்தப்பட்டது, மனிதன் இதனை ஏற்றுக்கொண்டான் அவன் மலையனாகிவிட்டான் என்றெல்லாம் அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே இப்படியான மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நாங்கள் எங்களுடைய தலைவர் மீது சுமந்திருக்கின்றோம். குறிப்பாக மாலிபர்களாகிய நாங்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை எங்களுடைய இந்த துடிப்பான வயதிலே அதன் தூய வடிவத்தில் பின்பற்றுவதோடு மட்டும் நிற்காமல் இதனை மற்றவர்களுக்கும் எட்டி வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை சுமந்தவர்களாக இருக்கின்றோம். வயோதிகர்கள் சில காரணங்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் சில மன்னிப்புகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு நோய் முடியவில்லை, அதனால் தான் இருந்து சொல்வேன், அதனால் தான் எனக்கு இப்படி சில குறைபாடுகள் என்று சொல்லி சில நேரம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் வாலிபர்களாக எங்களை பொறுத்த மட்டிருக்கும் நல்ல ஆரோக்கியம், திடகாத்திரம், உறுதியான மனப்பாங்கு, இப்படி பல்வேறுபட்ட ஞாபகங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். எனவே இந்த ஞாபகத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வெளிச்சிக்காக இதனுடைய வளர்ச்சிக்காக நாம் ஒவ்வொருவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக வாலிப வயதை அதிகமான மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இந்த பிள்ளைகளை வைத்து எப்படியாவது உழைத்தெடுத்துக் கொள்ள வேண்டும், வீட்டை கட்டிக் கொள்ள வேண்டும், ஒரு காணியை வாங்கிக் கொள்ள வேண்டும், சொத்துக்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் பெற்றோர்கள். ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிற போது அல்லாஹு தஆலா ஏழு கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரசினுடைய நிழலிலிருந்து நிழல் வழங்குகின்றார். அதில் ஒரு சாரார் யார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், வாலிபர்கள், அவன் அந்த வாலிபன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லாஹ்வை வணங்குவதிலேயே தன் வாலிப பருவத்தை கழித்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கிறது. எனவே அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதிலே எங்களுடைய வாலிப பராயத்தை கழிக்கிற வாலிபர்களாக நாம் மாற வேண்டும். குறிப்பாக நான் மேலே சொன்னது போல நாம் சரியான முறையில் இந்த இஸ்லாமிய கொள்கையை விளங்க வேண்டும். அதிகமான வாலிபர்களுக்கு நாம் ஏற்றிருக்கிற கொள்கை பற்றிய தெளிவில்லாமல் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை எட்டி வைக்க முடியாமல் இருக்கின்றது. பையத்தினுடைய முக்கியத்துவம், பையத்தில் செய்யவில்லை என்றால் அதனுடைய விபரீதம், ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இருப்பதன் அவசியம், இதில் இணையவில்லை என்றால் அதனுடைய விபரீதம், ஃபர்தாவினுடைய முக்கியத்துவம், ஃபர்தா இல்லை என்றால் அதனுடைய விபரீதம், அமீருக்கு கட்டுப்படுவதன் முக்கியத்துவம், கட்டுப்படவில்லை என்றால் அதனுடைய விபரீதம் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் வாலிபர்களுக்கு தெளிவில்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த காலங்களிலே இந்த இஸ்லாத்தை இந்த இலங்கை மண்ணிலே தோற்றுவித்த போது தோளோடு தோல் என்ற எத்தனையோ மூத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த மிகப்பெரிய தியாகங்களும் அவர்களுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளும் தான் இன்றைக்கு இந்த மண்ணிலே நாங்கள் இந்த இஸ்லாத்தை மிக பகிரங்கமாக எந்தவித அச்சமோ பயமோ இல்லாமல் பின்பற்றுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அவர்களை அதிகமானவர்கள் ஏற்காலைக்கு போய் அங்கேயே இருந்து தங்களுடைய முழுக்க முழுக்க அவருடைய வாழ்நாள்களை அர்ப்பணித்துக் கொண்ட நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு ஒரு பெண்ணை, இந்த சத்தியத்திலிருந்து வளர்ந்த ஒரு பெண்ணை மனமுடித்து தாருங்கள், அவள் கருப்பியா வெள்ளையா என்பது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த அடிப்படையில் திருமணம் முடித்து இன்றைக்கும் சத்தியத்துக்காக முழு மூச்சாக வாழுகிற எத்தனையோ சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அமீரும் மற்ற முஸ்லீம்களும் வந்து சகோதரரே அல்லாஹ்வுக்காக இந்த பெண்ணை மணந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அப்படியே ஏற்று அந்த அடிப்படையில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள்ளே உள்ள இந்த கொள்கை சகோதரிக்கு, இந்த இஸ்லாத்தில் இருக்கிற சகோதரிக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி செயற்பட்ட அந்த செயற்பாடுகளின் விளைவாக நல்ல அமைப்பில் வாழ்கிற எத்தனையோ சகோதரர்களை இன்றைக்கு நமது இஸ்லாத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒரு அமைப்பை தான் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தார்கள்.
மக்காவிலே இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது இரண்டு இரண்டு பேர்களை சேர்த்து சகோதரர்களாக ஆக்கினார்கள். உள்ளத்தால் ஒன்றிணைந்த சகோதரத்துவமாக ஆக்கினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது நான் என்னுடைய விடயத்துக்குள் வருகின்றேன். இபாதத்து செய்கின்ற வாலிப சமுதாயமாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இபாதத்திலேயே வாலிப பருவத்தை கழித்த ஒரு வாலிப சமூகமாக நாம் இருப்போம் என்றால், மறுமையில் அரசினுடைய நிழலிலே அந்த மக்கள் வழியிலே நிழலே இல்லாமல் அல்லோல கல்லோலப்படுகிற போது அல்லாஹ் தன்னுடைய நிழலிலிருந்து நிழல் தருகிற அந்த கூட்டத்தில் நாங்களும் ஒரு காரராக ஆகிவிடலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே அப்படியாக செய்யக்கூடிய இபாதத்துகளில் ஒன்றுதான் இந்த திருமணம் என்ற விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த திருமணம் ஒரு இபாதத் என்ற விடயத்தை இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுகிறது. ஏனைய மதங்களை எடுத்து நோக்கினால் திருமணத்தை அவர்கள் வலியுறுத்துவதில்லை. உதாரணமாக பௌத்த மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இன்னொரு மதங்களை கொள்கை கோட்பாடுகளை எடுத்து பார்த்தால் அவர்கள் பிரம்மச்சாரிகளாக திருமணம் முடிக்காமல் இருப்பதைத்தான் ஒரு பேருகள் என்று பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மட்டும் திருமணத்தின் மூலம்தான் ஒரு மனிதன் தன்னை ஈமான் உள்ளவனாக, ஒரு மனிதன் மானக்கேடான தீய பாவச்செயல்கள் என்று விலக்கிக் கொள்கிறவனாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த திருமணத்தை ஏன் நாங்கள் செய்ய வேண்டும்? கணவன் மனைவியாக ஏன் இருக்க வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தாய் தந்தையினுடைய கட்டுப்பாட்டிலே வளர்கின்றோம். வாலிப பருவத்தை அடைந்ததும் திருமணம் முடிக்க வேண்டும் போல எமக்கெல்லாம் சிந்தனை வருகிறது. இன்னும் சிலர்களுக்கு அந்த சிந்தனை இல்லாமல் போய்விடுகிறது. எனவே இதனுடைய நோக்கம் என்ன? ஏன் நாம் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால், முதலாவது விடயம் இது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். எப்படி சொல்லுங்கள், நோன்பு புரியுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ, அதுபோல திருமணம் செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல் குர்ஆனிலே ஃபங்கஹு மா ஸாபரக்கும் மினன் நிஸா மஸ்னா வஸுலாத வர்பா ஃபஇன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஇதா. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நானாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம், பெண்களிலே உங்களுக்கு விருப்பமானவர்களை, உங்களுக்கு மனம் ஒப்பியவர்களை இரண்டாகவோ மூன்று மூன்றாகவோ நான்கு நான்காகவோ மணந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்க மாட்டீர்கள் என்று பயந்தால் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். கட்டளை முதலாவது, இரண்டாவது உங்களுக்கு விருப்பமானவர்களை, உங்களுடைய மனசுக்கு பிடித்தவர்களை முடியுங்கள். மூன்றாவது, ஒரு திருமணம் முடியும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, ரெண்டு மூன்று நான்கு என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு நீதமாக நடக்க மாட்டீர்கள் என்றால் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதரர், எனவே இது அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவு என்ற விடயத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இது நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, அவருடைய சுன்னா. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் எவர்கள் எதிர்பார்த்து செயற்படுவார்களோ அவர்களுக்கு, வகத்தரல்லாஹ கதீரா, அதிகம் அதிகம் அல்லாஹுவை நினைவுபடுத்துகிறவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இருக்கான், மரும நாள் இருக்குது, அல்லாஹ்வை நினைச்சு நினைச்சு இப்படி எல்லாம் வாழ்றாங்களே, அந்த மக்களுக்கு தான் அல்லாஹ்வின் தூதரிலே முன்மாதிரி என்று சொல்கிறார். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி பலவற்றை இன்றைக்கு உலகத்திலே பின்பற்றுகிற ஒரே ஒரு கூட்டம் என்றால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான். அவர்கள் எப்படி அன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு கூட்டமைப்பாக இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய கிருபையினால் அப்படி நாங்கள் இருக்கின்றோம். எப்படி அவருடைய காலத்தில் ஒரு தலைமைத்துவம் என்று இருந்ததோ அதே போன்று நாங்கள் அப்படியே இருக்கின்றோம். எப்படி பையாத்து செய்து இஸ்லாத்துக்குள் நுழைய வேண்டும் என்று ஒரு நடைமுறை ஏற்படுத்தினார்களோ அந்த முன்மாதிரியை பின்பற்றி நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி பெண்கள் பர்தா அணிய வேண்டும் என்ற விடயத்தை ஏற்படுத்தினார்களோ அதனை நாங்களும் பின்பற்றுகிறோம். தாடியை வைத்தார்கள், வைக்கிறோம். மீசையை கத்தரித்தார்கள், கத்தரிக்கிறோம். படுத்த முடிகளுக்கு சாயம் தீட்டினார்கள், தீட்டுமாறு சொன்னார்கள், தீட்டி இருக்கின்றோம். கரண்டைக்கு மேல் உடுக்க வேண்டும் என்றார்கள், உடுத்தார்கள். அந்த முன்மாதிரியை பின்பற்றி செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த தூதருடைய முன்மாதிரிகளில் ஒன்றுதான் இந்த திருமணம் என்ற விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9க்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்தார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கின்றோம். ஆனால் எங்களுக்கு 4 திருமணங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், சில நபித்தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைமாருடைய வீட்டுக்கு சென்று, அல்லாஹ்வுடைய தூதர் இரகசியமாக வீட்டில் ஏதாவது அமல்கள் செய்கிறார்களா என்று பார்க்க போகிறார்கள். வெளிப்படையாக அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ அமல்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு. இது தானா என்று மேலதிகமாக இன்னமும் அமல் செய்து நாங்கள் மிகப்பெரிய அந்தஸ்துகளை மறுமையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அந்த சஹாபாக்களுக்கு. போகிறார்கள் வீட்டுக்கு, ரகசியமாக எதுவும் அமல்கள் செய்வார்களா, அந்த அமல்களை பார்த்து அதனை கேட்டு நாங்களும் செய்து அல்லாஹ்விடத்திலே அவருடைய திருப்தியை, சுவர்க்கத்தை, நன்மைகளை பெற வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் போகிறார்கள். போன போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே சில நடைமுறைகளை சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே இப்படி நின்று வணங்குவார்கள், பகலிலே நோன்பு முடிப்பார்கள், இப்படி நபிலான தொழுகையில் தொழுவார்கள் என்று சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, அவருடைய செயற்பாடு அல் குர்ஆன் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அமைப்பிலே இந்த விஷயங்களை விசாரித்தவர்கள் சில முடிவெடுக்கின்றார்கள். என்ன சொல்லுகிறார்கள், இதற்கு பிறகு நான் திருமணம் முடிக்க மாட்டேன். அவர்களிலே ஒரு சிலர், இன்னும் சிலர், நான் இதற்கு பிறகு இறைச்சி சாப்பிட மாட்டேன், இன்னும் சிலர், நான் இதற்கு பிறகு தூங்க மாட்டேன் என்று சொல்லி இப்படியாக சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு வந்து அந்த முடிவையும் வெளிப்படுத்தி விடுகிறார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்றடைகின்றது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே வந்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு கூறினார்கள். சில மனிதர்களுக்கு என்ன நடந்தது, இவர்கள் இப்படி எல்லாம் முடிவெடுத்திருக்கிறார்களே, நாங்கள் இனிமேல் தூங்குவதில்லை என்றும், திருமணம் முடிப்பதில்லை என்றும், இறைச்சி சாப்பிடுவதில்லை, இன்னென்ன மாதிரி பிழையான முடிவு எல்லாம் சிலர் எடுத்திருக்கின்றார்களே, இவர்களுக்கு என்ன நடந்து விட்டது என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், நானும் தொழுகின்றேன், அதே போன்று நான் தூங்கவும் செய்கின்றேன், நானும் நோன்பு பிடிக்கின்றேன், அதே போன்று நோன்பு இல்லாமலும் இருக்கின்றேன், நானும் திருமணம் செய்கின்றேன் என்றெல்லாம் கூறிவிட்டு சொன்னார்கள். ஃபமன் ரகிபன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, என்னுடைய சுன்னத்தை, இந்த வழிமுறையை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹி முஸ்லிமிலே 1401 இலக்கத்தில் பதிவாயிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணம் என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜ், இன்னொரு அந்த வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்துகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்று ஏற்று பின்பற்றுகிறோமோ, அதுபோல இந்த திருமணமும் அன்னாருடைய சுன்னா என்ற விடயத்தை நாங்கள் ஏற்று பின்பற்ற வேண்டும். இது இந்த அடிப்படையிலும் நாங்கள் இந்த திருமணத்தை செய்யணும். அல்லாஹ் கட்டளை வைத்திருக்கிறான் என்பதற்காக திருமணம் செய்கிறோம், நபிகளாருடைய சுன்னா என்பதற்காக செய்கிறோம். மூன்றாவது நோக்கத்தை பாருங்கள், ஒரு மனிதன் திருமணம் செய்வதன் மூலம் மானக்கேடான கெட்ட விடயங்களிலிருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிறது. குறிப்பாக சொல்வதென்றால், ஒரு மனிதனுக்கு கண்ணியம் திருமணத்தின் மூலம். திருமணமாகாதவர்கள் கண்ட நின்ற பெண்களை எல்லாம் பார்ப்பார்கள். இதனால் இப்படி பார்க்கிற போது மற்றவர்கள் இவரை கேவலமாக கூட நினைத்து விடுவார்கள். ஆனால் திருமணமானவருக்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றது, அவருக்கு பார்ப்பதற்கு அந்த பெண்ணுடனான ஆகுமான தொடர்பாடுகளை வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் முழுக்க முழுக்க அனுமதிக்கின்றது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்கள் என்று விழித்து சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், ஓ வாலிப கூட்டமே, மனிதத்தா மின்குமுல் பா ஃபல்யத ஜவ்வஜ், உங்களில் யாருக்கு சக்தி இருக்கிறதோ, வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இதனுடைய நோக்கம், திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னதன் நோக்கம் என்ன தெரியுமா, அது பார்வையை தாழ்த்தும் என்றார்கள். உங்களுக்கு என்று ஒரு மனைவி இருந்தால், அவளுடன் உங்களுடைய இச்சைகளை நீங்கள் தீர்த்து கொண்டால், இன்னொரு பொண்ணை பார்க்க வேண்டிய தேவை உங்களுக்கு வராது. உங்களுடைய மர்ம உறுப்புகள் பாதுகாப்பு என்று சொன்னார்கள். விபச்சாரம் போன்ற மானக்கேடான காரியங்களில் ஈடுபட்டால் மிகப்பெரிய எச்சரிக்கை போன்ற உயிர் கொல்லி நோய்களுக்கு மனிதன் ஆளாகி விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிலைமைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த விபச்சாரத்துக்கு போகாமல் அல்லாஹ் காப்பாற்றி விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வமன் லம் யஸ்தத்இ, இப்படி உங்களுக்கு திருமணம் செய்ய இயலா என்றால் ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று குறிப்பிட்டார்கள். பயின்னு விஜா, அது அவருக்கு பாதுகாப்பு என்று சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே 1400வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்கள் திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். இன்னொரு அந்த குறுக்கு வழிகளில் ஆசைகளை தீர்த்துக் கொள்வதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. இது ஒரு உண்மையான மூமினுடைய பண்பு கிடையாது. அல்ல, அல் குர்ஆனிலே சூரத்தில் மூமினூன் என்ற அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான்? மூமின்கள் விசுவாசிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டு அவருடைய பண்புகளை அல்லாஹ் விவரிக்கிறான். அதிலே வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிளூன், அவர்கள் தங்களுடைய மர்ம உறுப்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லா அல அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் அய்மானுஹும், அவர்கள் தங்களுடைய மனைமார்களிடமும் அதே போன்று தங்களுக்கு மலக்கரம் சொந்தமானவர்களிடமும் தவிர என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பைன்னகும் ரைபு மதுமேல், தங்கள் மனைவிகளிடமும் தங்களுக்கு மலக்கரம் சொந்தமான அடிமைகளிடத்திலும் தங்களுடைய ஆசைகளை அவர்கள் தீர்த்துக் கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் நிந்திக்கப்பட மாட்டார்கள், நோவினை செய்யப்பட மாட்டார்கள். பமனிபுத்தகா வராக, ஆனால் இந்த இரண்டு வழிகளும் தவிர வேறு வழிகளில் யாராவது வரம்பு மீறி அத்து மீறி தங்களுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சிப்பார்களோ அத்தகையவர்கள் தான் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன் 23வது அத்தியாயம் 5:7 வசனங்களில் சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு எங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எங்களுடைய இப்படியான இந்த வாலிப பருவத்திலே எங்களால் திருமணம் வரும் வரைக்கும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் இஸ்லாம் சொல்கிறது நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று. ஆனால் இது தவிர வேறு குறுப்பு வழிகளில் எங்களுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்வதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். இது உண்மைக்கு உண்மையான ஒரு மூமினுடைய பண்பு கிடையாது. மூமின்களை அங்கே சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியான விசுவாசிகளுடைய பண்பாக அது இருக்க மாட்டாது என்ற விடயங்களை அந்த மேலே சொன்ன அந்த வசனத்தின் மூலம் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணத்தின் மூலமாக இந்த திருமணத்திற்கு பிற்பாடு ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கை என்ற ஒன்றை அமைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய பாலியல் தேவைகளை அவன் பூர்த்தி செய்கின்ற போது அல்லது நிறைவேற்றிக் கொள்கின்ற போது அவனுக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் வருகிறார்கள். முஹாஜிர்கள், மக்காவை சேர்ந்த சில ஏழை முஹாஜிர்கள் வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நபிய, எங்களை விட எங்களிலே உள்ள வசதிக்காரர்கள் நன்மைகளை அதிகம் பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள் என்று கேட்டார்கள், சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அது எப்படி? உங்களை விட அவர்கள் நன்மையில் முந்தி விட்டார்கள். அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தொழுவதை போல அவர்களும் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு பிடிப்பதை போல அவர்களும் நோன்பு பிடிக்கிறார்கள், நாங்கள் அதே போன்று அவர்கள் எங்களை விட விசேடமாக தர்மம் செய்கின்றார்கள், ஆனால் எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது. எங்களை விட விசேடமாக அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள், அது எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது என்று கூறினார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சஹாபாக்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக சில அமல்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் நீங்கள் 33 தடவை என்ற அடிப்படையில் கூறுவீர்களாக இருந்தால் இதன் மூலம் அவர்களுடைய அந்தஸ்துகளை நீங்கள் பெறுகின்ற அமைப்பிலும் உங்களுடைய அந்தஸ்தை அதே போல செய்தால் தவிர பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமைப்பிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் கூறி அவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்லி அனுப்புகின்றார்கள். இந்த விஷயத்தை அந்த வசதியுள்ள சஹாபாக்கள் கேள்விப்படுகிறார்கள். உடனடியாக அவர்களும் மேலதிகமாக இப்படி தொழுகைகளுக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளையும் சொல்லிக் கொண்டு அவர்கள் மேலும் மேலும் நன்மைகளில் முன்னோடிகளாக இருந்தார்கள். இப்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்கள் திரும்ப வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியே, எங்களுடைய இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவர்களும் வசதி உள்ள சஹாபாக்களும் செய்கிறார்களே என்று சொன்னார்கள். அப்போது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள், தான் நாடியவர்களுக்கு இந்த வசதி வாய்ப்பை கொடுக்கிறான் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், நீங்களும் இப்படி எல்லாம் சில சதக்காக்களை கொடுக்கலாம், அவர்களைப் போல உங்களுக்கும் சதக்கா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் சில விடயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் ஒன்று சொன்னார்கள், இன்ன பிகுல்லி தஸ்பீஹத்தின் சதக்கா, ஒவ்வொரு சுபஹானல்லாஹ், அதாவது சுபஹானல்லாஹ் என்று சொல்வதும் சதக்காவாகும், வகுல்லி தக்பீரத்தின் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் சதக்கா தர்மமாகும். காசு பணத்தை தான் அல்லாஹ் பாதையில கொடுத்து சதக்கா என்ற நன்மையை பெற்றுக் கொள்வது கிடையாது. அது மட்டும் கிடையாது, நீங்க சுபஹானல்லாஹ் என்றாலும் சதக்கா தான், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் சதக்கா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதும் கூட சதக்கா செய்ததற்கு சமன். நன்மையை ஏவுவது, தீமையை விட்டு தடுப்பது, இதுவும் கூட சதக்கா. இந்த தொடரிலே சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தன் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் சாம்பத்திய உறவில் ஈடுபடுவது கூட சதக்கா என்று கூறினார்கள். அருமை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, எங்களிலே உள்ள ஒருவர் தன்னுடைய மனைவியோடு தன் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக சாம்பத்திய உறவில் ஈடுபடுவது கூட சதக்காவா என்று கேட்கிறார்கள். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், உங்களிலே உள்ள ஒருவர் தன்னுடைய மனைவியோடு அல்லாமல் வேற ஒரு பெண்ணோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அது பாவம் தானே என்று கேட்டார்கள். ஆம் என்று சஹாபாக்கள் சொன்னபோது, அப்படித்தான், இதனை ஆகுமான முறையில் இந்த ஆசையை தன் மனைவியோடு அவர் தீர்த்து கொண்டால் அது கூட சதக்கா, அதற்கு கூட அவருக்கு நன்மை கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹி முஸ்லிமிலே 1006 இலக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த திருமணத்தின் மூலம் எங்களுக்கு இப்படியான சில நட்பர்களை வைத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த திருமணத்தின் மூலமாக வெறுமனே கணவன் மனைவி என்று இரண்டு நபர்கள் சேர்ந்து வாழ்வது மட்டும் கிடையாது, அங்கே செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அமலாக கருதப்படுகிறது. அங்கே நாங்கள் ஆகுமான முறையில் எங்களுடைய மனைவியோடு எங்களுடைய அந்த உறவை வைத்துக் கொள்வது கூட சதக்கா, நன்மையை பெற்றுத் தருகிற ஒரு விடயமாக இருக்கிறது என்ற விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சில வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், உழைக்கிறேன் உழைக்கிறேன், எந்த போது என்றே தெரியாது, எதுவும் மிஞ்சுவதில்லை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, ஆறுதல் இல்லாமல் இருக்கிறது, அமைதி இல்லாமல் இருக்கிறது, தன்னுடைய முகத்தை கூட சரிபார்க்க முடியாத நிலவரம், தன் ஆடையை கூட சரிபார்த்துக் கொள்ள முடியாத நிலவரத்தில் எத்தனையோ வாலிபர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். இதற்கும் கூட காரணம் அவருக்குரிய துணை அவருக்கு கிடைக்காமல் இருப்பதுதான். அல்லாஹு தஆல அல் குர்ஆன்ல இப்படி சொல்கிறார், அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான். அந்த அத்தாட்சிகள் ஒன்று என்னவென்றால், அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான் உங்களுக்குரிய சோடியை உங்களிலே இருந்து படைத்திருப்பதாகும். நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்துதான் அவருடைய துணையான ஹவ்வாவை படைத்ததாக அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்குரிய துணையை உங்களிலே இருந்து அல்லாஹ் படைத்திருப்பது, இது அவருடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளது. என்ன நோக்கம் இப்படி படைத்தது என்றால், தஸ்பு நூ இலைஹா, அந்த பெண்ணோடு சேர்ந்து நீங்கள் நிம்மதியாக வசிப்பதற்கு, சக்கீனத் என்று சொன்னால் அமைதி, நிம்மதி என்பது பொருளாக இருக்கிறது. இதிலே இருந்து வந்த ஒரு வாசகம் தான் இது, நீ தஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் நீங்கள் நிம்மதியாக வசிப்பதற்கு, வஜால பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் கணவன் மனைவி என்று நீங்கள் ஆகிவிட்டால் அன்பை அருளை ஏற்படுத்தி விடுகிறார். மனைவி கணவர் பாலச்சேன, அல்லது மனைவி பாலச்சேன கணவர் பாலமுன, அல்லது மனைவி பாலச்சேன கணவர் ஏத்தால், ஊரும் தெரியா பேரும் தெரியா முகவரியும் தெரியா திருமணத்தின் உறவு இல்லை என்ற உறவு இல்லை என்ற அன்பு தந்தையை விட தாயை விட கணவரோடு மனைவியோடு அன்பு வைக்கிற அந்த உறவு வைக்கிற நிலைமைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இது அல்லாஹ் சொல்றான், இது பெரிய அத்தாட்சி என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. குடும்பத்தில் உள்ளவங்களோடு இல்லாத உறவு அந்த கணவனோடு ஏற்படுகிறது, குடும்பத்தில் உள்ளவர்களோடு இல்லாத உறவு அந்த மனைவியோடு ஏற்படுகிறது. இது அல்லாஹ் அத்தாட்சி என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்ன சிந்திக்கிற மக்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் 30வது அத்தியாயம் 21வது வசனத்திலே சொல்கின்றார். எனவே எங்களுக்கு வரப்போகிற மனைவி, இந்த திருமணத்தின் பிற்பாடு, இந்த இல்லற வாழ்க்கையின் பிற்பாடு நிம்மதியை அமைதியை ஏற்படுத்துகிற ஆறுதலை தருகிற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாம் எமக்குள் தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் உதாரணமாக குறிப்பிடுகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வயதிலே முதிர்ந்தவர், பல வருடங்கள் வயது மூத்தவர், சுமார் சொல்லப்படுகிறது 40 வயதுகளாக இருந்ததாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது என்றும், அந்த மாதிரியான வயதில் முதிர்ந்த ஒரு பெண்ணை மணமுடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு இராக் ஓயிலை வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வகையை கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தோற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முதல் முதலாக காணுகிறார்கள். அடிவானத்திலே இருந்து பூமி வரைக்கும் மிக பிரமாண்டமான ஒரு தோற்றம். அவர்களை பார்த்து நேரடியாக சந்தித்த அந்த நிகழ்வு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி விட்டது. ஓடி வருகிறார்கள் தன்னுடைய மனைவி இடத்திலே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், என்னை போற்றுங்கள் போற்றுங்கள் என்று தனக்கு நடந்ததை எல்லாம் கூறுகிறார்கள். கூறிவிட்டு எனக்கு என்னமோ நடந்து விட்டது, பயமாக இருக்கிறது என்று தன்னுடைய அந்த கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் மனைவியிடத்திலே. இந்த நேரத்திலே அந்த மனைவி அவர்களுக்கு ஆறுதல் அளித்த விதத்தை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்று நடக்கல, உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி நடந்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். ஏன், நீங்க இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கின்றீர்கள், நீங்கள் உண்மை பேசுகிறீர்கள், நீங்கள் துன்பங்கள் துயரங்களை சகித்துக் கொள்கின்றீர்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு விருந்து கொடுக்கின்றீர்கள், மேலும் கஷ்டப்படுகிறவர்கள் சிரமப்படுகின்றவர்களுக்கு உதவி புரிகின்றீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிற போது உங்களை அல்லாஹ் விழிப்படுத்த மாட்டான், உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று கூறி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள், அவர்களை அமைதிப்படுத்துகிறார்கள். இந்த செய்தி புகாரிலே 6982வது இலக்கத்தில் பதிவாயிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு மனைவியை தான் நாங்கள் எங்களுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய மனைவிமார்களை உங்களிலே இருந்து ஏற்படுத்தியிருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் இருந்தும் உள்ளதாகும் என்று குறிப்பிடுகிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது. அவர்களுடைய கணவன் அபூ தல்ஹாவுக்கு என்று ஒரு பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளை நோய்வாய்ப்பட்டிருந்தது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பிள்ளையை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ஒரு பயணம் மேற்கொண்டு விட்டார்கள். திரும்பி வருகிறார்கள், வந்து தன்னுடைய மனைவிடத்தில் கேட்கிறார்கள், பிள்ளை எப்படி இருக்கிறார் என்று. முந்தி இருந்ததை விட அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள். எனவே இரவில் வந்த கணவரை உபசரித்து ஆறுதலாக அமைதியாக அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து மனைவி என்ற அடிப்படையில் அவரோடு தாம்பத்திய உறவிலும் ஈடுபட்டு விட்டு அடுத்த நாள் காலையிலே சுபவ தொழுகைக்கு தயாராகிற போது சொல்லுகிறார்கள், அதாவது ஒரு மனிதர் உங்களிடத்தில் ஒரு பொருளை அமானுதமாக தந்து திரும்ப அதனை கேட்டால் நீங்கள் கொடுக்க மறுப்பீர்களா என்று கேட்கிறார்கள். இந்த அடிப்படையில் கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள், ஆம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் பதில் அளிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இப்படியெல்லாம் கதைத்து அவர்களை ஆசுவாசப்படுத்திவிட்டு விஷயத்துக்கு வருகிறார்கள். உங்களுடைய பிள்ளை இப்படி வபாத்தாகி விட்டார், அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். உடனடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபி இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று சொல்லுகின்றார்கள். நடந்த விஷயங்கள் எல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகளைத்தான் இவர்கள் எப்படி அந்த கணவனை ஆறுதல்படுத்தினார்கள், இந்த கணவனை எப்படி அமைதிப்படுத்தினார்கள், எப்படி டென்ஷன் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் சமயோசிதமாக புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டார்கள் என்ற விஷயத்தை தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். வீட்டுக்குள்ள ஜனாசா இருக்கிற போது பிரயாணத்திலிருந்து வந்திருக்கிற கணவரிடத்திலே வந்ததும் வராததுமாக ரோட்டிலேயே வைத்து தொலைபேசியின் மூலம் உங்களை மவுத்தாப்பை தான் நீங்க எங்க இருக்கிறீங்க என்று கேட்டால் நிலைமை எப்படி இருக்கும்? வீட்டுக்குள் வந்தவரை பார்த்து இந்த பெண் ஓலமுத்து ஒப்பாரி வைத்து ஊரை குழப்பினால் அல்லது ஊரை கூட்டினால் கணவன் தின்னுவானா குடிப்பானா முகத்தை கூட கழுவுவானா எப்படி இருக்கும்? நிலைமை மோசமாகிவிடும். ஆனால் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாமல் மிக சாதுரியமாக மிக பக்குவமாக சமயோசிதமாக இந்த விஷயங்களை அவரிடத்தில் எடுத்து சொன்னார்கள். இதன் மூலம் அவர்கள் அன்று இரவு அவர்கள் கொண்ட அந்த உறவின் மூலம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள் என்றும் நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இப்படியான நமக்கு ஆறுதலை அளிக்கிற நமக்கு உதவியாக ஒத்துழைப்பாக இருக்கிற இந்த மாதிரியான நல்ல மனைமார்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த மனைமார்கள் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். எங்களுடைய கண்ணுக்கு அவர்களை பார்க்க முடியாவிட்டாலும் எங்களுடைய சகோதரர்கள் இந்த கொள்கையிலே இருந்து பல தியாகங்களை செய்து அர்ப்பணிப்புகளை செய்து அப்படியான பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றார்கள். ஆனால் வரலாறுகள் எங்களுக்கு தெரியாததன் காரணமாக நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு எங்களுக்கு தகுதியான பிள்ளை இந்த இஸ்லாத்துக்குள் இல்லை என்று நினைக்கின்றோம். இந்த அரசு பாடசாலைகளிலே இந்த பிள்ளை கல்வி கற்கவில்லை என்பதற்காக இவன் நமக்கு தகுதி இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். அரசு பாடசாலைகளில் ஓயல் படிக்கிற பிள்ளை ஏஎல் படிக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவர்களுக்கு சமைக்க தெரியாது, அவர்களுக்கு அவர்களுடைய உடுப்பை கூட கழுவ தெரியாது, அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வருமனே மேக்கப் செய்வது எப்படி என்ற விடயம் மட்டும்தான் தெரியும். தன்னுடைய கணவனுக்குரிய தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இப்போது இருக்கின்ற அந்த நவீன போன்களை டச் போன்களை எப்படி இயக்குவது, அதுல என்னென்ன விஷயம் இருக்கிறது இது மட்டும்தான் தெரியும் என்ற விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். எனவே அது மட்டுமல்ல, இப்படியான ஆறுதலை ஏற்படுத்துகிற மனைமார்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர உள்ள இயக்கங்கள் மதுஹபு தரிக்காவிலே நித்தியமாக சத்தியமாக உங்களால் தேடி எடுத்துக் கொள்ள முடியாது. அவர்களிடத்திலே போனால் மிகப்பெரிய குழப்பங்களும் மிகப்பெரிய டென்ஷனும் தான் எங்களுக்கு வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதை நான் சொல்லி நீங்கள் புரிய வேண்டும் என்றில்லை, என்னையெல்லாம் விட வயதில் முதிர்ந்த எத்தனையோ சகோதரர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். இப்போது கூட நான் ஒரு சகோதரை அழைத்து வந்தேன், ஒரு வயோதிப சகோதரர். அவருக்கு மிகப்பெரிய ஆசை வாலிபனை போல இந்த இஸ்லாத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், எனக்கு துணையாக இந்த மனைவி பக்கபலமாக இல்லை, குறிப்பாக என்னுடைய வீட்டிலே வந்து என் மனைவிக்கு தேக்கிற வழி சொன்னார், பொம்பளையல் ஆம்பளைகளுக்கு நல்ல முறையில் இந்த மார்க்கத்தை வளர்க்கறதுக்கு துணையா இருக்கணும், ஒத்துழைப்பா இருக்கணும் என்று அவருடைய அந்த ஆதங்கத்தை கூட அவர் வெளிப்படுத்தினார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்று நடந்ததற்கு பிறகு அப்படி எடுத்திருக்கலாமே, இப்படி எடுத்திருக்கலாமே, அவசரப்பட்டுட்டோமே என்று நினைப்பதை விட இப்போது நாங்கள் சரியான அமைப்பில் இந்த விஷயத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஉல் மர்அத்து லிஅர்பஐன், ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறார். ஒன்று தி மாலிகா, அவள் வசதி உள்ள பொம்பளை, பணக்காரி என்ற காரணத்திற்காக அவளை திருமணம் செய்யப்படுகிறது. வலி ஹசபிகா, நல்ல குடும்பம் நல்ல பரம்பரை என்று சொல்லி திருமணம் செய்யப்படுகிறது. ஜமாலிகா, நல்ல அழகா இருக்காள், வெள்ளையா இருக்காள், சொல்லியா இருக்கிறாள் என்று சொல்லி திருமணம் செய்யப்படுகிறது. வலி தீனிகா, நாலாவது விஷயமாக சொல்லுகிறார்கள், நல்ல மார்க்கம் உள்ள புள்ள, நல்ல வேணுதலான புள்ள என்று சொல்லி திருமணம் செய்யப்படுகிறார் என்று கூறிவிட்டு இந்த நான்கையும் இந்த நான்குக்குமாக மக்கள் திருமணம் செய்கிறார்கள். இப்படி திருமணம் செய்யப்படுகிறது என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனவே நீ மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை மணந்து வெற்றி பெற்றுக் கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படி இல்லை என்றால் உன்னுடைய கை நாசமாகிவிடும், நீ உன்னுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது, மண்ணாகி விட்டது என்று கூறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியிலே 5990வது இலக்கம் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. பணத்துக்காக, அழகுக்காக, பரம்பரைக்காக என்று முடித்தால் அவருடைய வாழ்க்கை மண்ணா போயிட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் சொல்லவில்லை, மார்க்கம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக முடித்தால் அந்த திருமணத்தின் மூலம் வெற்றி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கிற தகுதி என்னவென்றால், உங்களுக்கு எதிர்காலத்திலே வயது வருகிற போது அல்லது வயதுக்கு வந்தவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற வாலிபர்கள், நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கிற குவாலிபிகேஷன், அவருடைய முதலாவது தகுதி என்னவென்றால், அந்த பொம்பளை யூனிவர்சிட்டி போயிருக்கணும், ஏஎல் படிச்சிருக்கணும், ஓஎல் படிச்சிருக்கணும், ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆயிருக்கணும் என்று இதில் தகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அந்த பொம்பளை, எந்த பொண்டாட்டியா வரப்போறவள், அவள்கிட்ட மார்க்கம் இருக்கணும், அவள்கிட்ட இந்த தீன் இருக்கணும் என்ற முதலாவது தகுதியை நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்படி செய்தோம் என்றால் எங்களுக்கு வெற்றி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை மண்ணா போயிடும் என்று சொல்கிறார். இதை யதார்த்தமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பல சகோதரர்கள் வாலிபர்கள், வாலிபர்களாக இருக்கிற போது மிக பெரும் தியாகங்கள் செய்து இந்த இஸ்லாத்துக்காக பெரிய அர்ப்பணிப்புகள் மேற்கொண்டவர்கள். ஆனால் என்ன நடந்தது, திருமணத்துக்காக வேண்டி சில பெண்களை அவர்கள் பையத்து செய்ய வைத்தார்கள். அந்த பெண்ணுக்கு என்னதான் சொல்லிக் கொடுத்தார்களோ தெரியாது, திருமணத்துக்காக வேண்டி மட்டும் வந்து பைய செய்ததாக சொல்லப்பட்டு தெளிவான முறையில் அந்த பெண்ணிடத்தில் இஸ்லாமிய அடையாளங்களை கூட காண முடியாத அளவுக்கு நிலைமைகளை பார்த்தோம் கடந்த காலங்களிலே. இது எல்லா ஊர்களிலும் இந்த நிலைமைகள் ஏற்பட்டது. என்ன நடந்தது தெரியுமா, காலப்போக்கில் ஒரு வருடமும் கூட ஆனதில்லை, அந்த பெண் இந்த மாப்பிள்ளை அப்படியே கொண்டு போய்விட்டார். அழகாக தாடி வைத்துக் கொண்டு பல இடங்களுக்கு போய் கொள்கை பிரச்சாரம் செய்து பல வாலிபர்களுக்கு முன்மாதிரியாக இருந்த அந்த முஸ்லிம் வாலிபன், இந்த சத்தியத்துக்குள்ளேயே 8 வருடம் 10 வருடம் எனக்கு ஒரு முஸ்லிம் மாப்பிள்ளை வரமாட்டாரா என்று ஏங்கி ஏங்கி இருந்த பிள்ளைகளை எல்லாம் விட்டுவிட்டு தனக்கு பிடித்த ஒரு பெண் வேணும், தோல் அழகா இருக்கிற பொம்பளை வேணும், படித்த பொம்பளை வேணும் என்று போய் கடைசியில் என்ன நடந்தது, இந்த சகோதரத்தில் இஸ்லாமே இல்லாமல் போய்விட்டது. அவரே கவலைப்படுகிறார், அவரே அவருடைய வாயால சொல்லுகிறார், நான் மடுபட்டுட்டேன், நான் மடையனாயிட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் மாற செஞ்சிட்டேன், என்ன அந்த பொம்பளை மாத்தி போட்டா, இனி செய்ய வழி இல்லை, காலி போட்டு ஏறி இறங்க எனக்கு இயலாது, எப்படியாவது அவர்கிட்ட இருந்து விடுதலை பெற்று இந்த இஸ்லாத்தில இருந்து வாழ்ந்து மரணிக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன் என்று சொல்ற வாலிபர்கள், அவர்களெல்லாம் இந்த மாதிரி நிலைமைகளுக்கு உள்ளாயிரத்துக்கு பிறகுதான் இந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றார். இது பல இடங்களில் நடந்திருக்கு, நீங்க கேட்டு பாருங்க ஒவ்வொரு ஊர்களிலும். எனவே இப்படியான நிலைமைகள் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக நான் இந்த உபதேசத்தை இந்த இடத்தில் சொல்கின்றேன். எனவே திருமணம் செய்ய வேண்டும், இந்த திருமணத்தின் மூலம் மார்க்கம் உள்ள ஒரு குடும்ப கட்டமைப்பை உருவாக்குவது நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு மார்க்கம் உள்ள தாயை நாங்கள் முடிக்கணும், அப்பதான் மார்க்கமுள்ள அந்த பிள்ளைகளை அந்த தாயிலிருந்து உருவாக்கலாம். கணவர் என்ற வகையில அவர் தொழிலுக்கு போயிடுவார், வீட்டிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுப்பது, அந்த பிள்ளைகளுக்கு உண்ண பழக்குவது, குடிக்க பழக்குவது, தொழில் தொழுவதற்கு ஏனைய விடயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பது அந்த தாய் தான். ஏதோ ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள போய் நான் கல்யாணம் முடிச்சாதான் அந்த புள்ள, அதாவது அந்த மனைவி மட்டுமல்ல அவட உறவுகளை சேர்ந்தவர்கள் கூட இஸ்லாத்தில் இருந்த அந்த பிள்ளைகளை, எங்களுடைய பரம்பரைய, எங்களுடைய வாரிசுகளை அவர்கள் நெறிப்படுத்துவார்கள். இப்போது என்ன நடக்கின்றது, கல்யாணத்துக்காக வேண்டி சிலர் பையத்து செய்து விட்டு வருகிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு அடிப்படை விஷயங்களே தெரியாது. அந்த புள்ளட உம்மா, அந்த புள்ளட குடும்பம் முழுக்க முழுக்க ஜாகிரியத்து. கடைசியில் என்ன நடக்கும், நாம மட்டும் தனியால் இஸ்லாத்துக்குள்ள. அது முடிச்சு ஒரு மாத்திர நாங்கள் வெளிநாடு பேசுறோம், இந்த பொம்பளை காசை மட்டும் அச்சடிச்சு கொடுக்குற ஒரு மிஷின் மாதிரி இந்த மாப்பிள்ள மாற்றப்படுற. வெளிநாடு இருந்து வந்ததும் இந்த பொம்பளை முழுக்க முழுக்க அந்த பொம்பளோட தாயை போல, அந்த புள்ளட சின்னம்மா பெரியம்மா போல, ஆட்டாக்காரனுடையும் ஏனைய கடைக்காரர்களோடும் தெரிஞ்ச தொடர்புகளை உறவுகளை படி இந்த இஸ்லாத்துக்கு நேர் முரணாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போது ஊருக்கு வருகிறார் சகோதரர் தாடியோடு கரண்டைக்கு மேல உடுத்து பக்குவமா வட்சத்துல பயாலாம் கட்டி இந்த மாதிரி ஊருக்கு வருவார் சகோதரர். வந்து என்ன சொல்றார் சகோதரர், எல்லாம் நல்ல மாஷாலா, போன விடமும் நல்ல, தொழிலும் நல்ல, வசதி எல்லாம், ஆனா வீட்ட வயசு தான் இருக்கு. அவ நம்மட செல்லு கேட்கா இல்ல, அவட உம்மட செல்லு தான் கேட்கிறா, அவட வாப்பட செல்லு தான் கேட்கிறா, அவட கூத்துதான் எல்லாம் என்று சொல்ற. இதுக்கு காரணமா இருந்தவர் யாரு? இந்த சகோதரர். இவருக்கு சொல்லப்பட்டது, நீங்க உங்களோட அந்த பொண்ணை முடிச்சு கொண்டு உங்களோட வாப்பட ஊட்டி ஆகுதீங்க, அல்லது தனியே நீங்க என்னெல்லாம் சொல்லப்பட்டது, அந்த ஜாகிரியத்திலிருந்து வேறுபடுத்தி நீங்க அவங்கள கொஞ்சம் காலம் வாழுங்க, அவருக்கு இந்த இஸ்லாமிய விஷயங்கள் புரிவடத்துக்கு புற போங்க, எல்லாத்தையும் கேட்டு போட்டு புறக்கணித்து செயற்பட்டார். இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமை ஏற்படுத்திக்குது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா மதா, இந்த உலகம் இருக்கிறதே இது அற்ப இன்பமாகும். வஹைரு மதாஇத் துன்யா, இந்த அற்பமான உலகத்தில ஒரு சிறந்த விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி என்று கூறினார்கள். முஸ்லிமில் 1467 இலக்கத்தில் பதிவாயிருக்கிறது. எனவே எங்களுக்கு இந்த அற்ப உலகத்தில் கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ற ஒரு சாலையான பெண், அந்த பொம்பளை கிடைச்சாதான் நாமளும் நிம்மதியா இருக்கலாம், அந்த பொம்பளை மூலமா கிடைக்கிற பிள்ளைகளை ஒரு நல்ல அடிப்படையில் வளர்த்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முஸ்லிம் அல்லாத ஏழைய பிள்ளைகளை முஷ்ரிக்குகளை முடிச்சு கொண்டு சிலர் வழிகாட்டில் போவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறாங்க அவங்களை அல்லாஹ் சோதிக்கிற நேரத்தில் தன் பிள்ளைக்கு மாப்பிள்ள இல்லைன்றதுக்காக இந்த இஸ்லாத்தை விட்டு போயிடுறாங்க, அல்லது தன்னுடைய பிள்ளையில ஜாகிரியத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, வலா தன்கஹுல் முஷ்ரிகாத் ஹத்தா யுமின்ன, முஷ்ரிகானவர்களை முஷ்ரிகான பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. அந்த முஷ்ரிக்கான பெண்ணை விட ஒரு அடிமை மூமினான பெண் சிறந்தவள், அவள் உங்களை கவரக்கூடியவளாக இருந்தாலும் சரி, அந்த முஷ்ரிக்கான பொம்பளை உங்களை கவரக்கூடியவளாக இருந்தாலும் ஒரு மூமினான அடிமை பெண்ணை உங்களை பிள்ளைக்கு மனம் திருமணம் செய்து வைங்க என்று அது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றார். ஆனா முஷ்ரிக்கான பொம்பளைக்கு உங்களை பிள்ளைகளை நீங்க திருமணம் செய்து வைக்காதீர்கள். வலா துன்கஹுல் முஷ்ரிகீன், அதே போன்று முஷ்ரிக்கான ஆண்களையும் பொம்பளைகளுக்கு அல்லாஹ் சொல்றான் நீங்க திருமணம் செய்யாதீர்கள், ஹத்தா யூமினு, அவர்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும். வலா அபது மூமினுன் கைரும் மின் முஷ்ரிகீன், ஒரு முஷ்ரிக்கான ஆம்பளையை விட ஒரு அடிமை மூமின் அவன் மிக சிறந்தவராகும். அந்த முஷ்ரிக்கு உங்களை கவர்ந்தவனாக அழகு அந்தஸ்துல கூடினவனாக இருந்தாலும் அடிமை சிறந்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான். ஏன் தெரியுமா இப்படி அல்லாஹு தஆலா முஷ்ரிக்கான பெண்ணை முடிக்காதீங்க, முஷ்ரிக்கான ஆம்பளையை உங்க பிள்ளைகளுக்கு முடிச்சு கொடுக்காதீங்க என்று நான் சொல்றான் என்றால், இந்த முஷ்ரிக்குகள் இந்த காவிர்கள் எல்லாம் உலாயிக்க எதுவும் இரண்டார், இவர்கள் உங்களை நரகத்துக்கு கூப்பிடுறாங்க, உங்களை நரகத்தின் பால் அழைக்கிறார்கள். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா வல் மஃகிரா, ஏன் தெரியுமா, அல்லாஹ் முஷ்ரிக்க விட்டு போட்டு அடிமை என்றாலும் ஒரு அடிமையான ஆணையோ அடிமையான பெண்ணையோ உங்களோட முஸ்லிமுக்கு முஸ்லிமான ஆணுக்கு பெண்ணுக்கு முடிச்சு கொடுங்க. ஏன் அல்லாஹ் சொல்றான் என்றால், இவங்க இந்த இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறவங்களை முடித்தால் அவர்கள் இவர்களை சுவர்க்கத்தின் பால், இவர்களை பாவ மன்னிப்பின் பால் இவர்கள் அழைப்பார்கள். இப்படியாக அல்லாஹ் அவர்களை அழைக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா கூறிவிட்டு தரும். இப்படியெல்லாம் அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், மக்கள் சிந்தித்து உணர்வு பெறுவதற்காக என்று அல்லாஹ் 2 அத்தியாயம் 221 கூறுகிறார். அன்புக்குரிய சகோதரர், அன்றைக்கு இருந்த உம்முசுலேன் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு பெண்ணுக்கு இருந்த தைரியம் கூட இன்றைக்கு நம்ம நிலையத்தில் ஆண்களுக்கு இல்லாமல் இருப்பது, ஒரு பெண்ணுக்கு இருந்த பேடுகள் கூட நம்மளில் இருக்கிற ஒரு சில ஆண்களுக்கு இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முஸ்லிமான பெண்மணி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை அன்று ஏற்றிருக்கவில்லை, வந்து உம்மு சுலைம் முஸ்லிமிடத்திலே வந்து உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று கூறுகிறார். இப்போது இந்த பெண்மணி என்ன சொன்னார்கள் தெரியுமா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, யா அபா தல்ஹா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், உங்களை போன்ற ஒரு ஆம்பளை வந்து திருமணம் செய்ய போகிறேன் என்று கேட்டால் யாரும் மறுக்க மாட்டாங்க, என்றாலும் நான் உங்களை மறுக்கிறேன் என்றால் நீங்கள் ஒரு காபிர், நானும் ஒரு முஸ்லிமான பெண்மணி, எனவே உங்களுக்கு என்னை மணந்து கொள்ள முடியாது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பீர்களாக இருந்தால் அந்த இஸ்லாத்தை மகராக ஏற்றுக்கொண்டு நான் உங்களை மாப்பிளையாக திருமணம் செய்கிறேன், உங்களை கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன், எனவே நீங்கள் வேறொரு மகரம் எனக்கு தர தேவையில்லை, நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் போதும் என்று கூறினார்கள். எனவே அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் என்ற செய்தி நசாயி என்ற கிரந்தத்தில் 3351 இலக்கத்தில் பதிவாயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்கள், ஒரு சாதாரணமாக ஒரு பெண்மணி சொல்லுகிறார்கள், ஒரு நல்ல வசதியும் அந்தஸ்தும் உள்ள ஒரு ஆண் அபூ தல்ஹா, மிகப்பெரிய வசதிக்காரர், அன்சாரிய சஹாபிகளிலே மிகப்பெரிய ஒரு வசதிக்காரர். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு வந்து திருமணம் முடிப்பதற்காக கேட்ட போது என்ன சொன்னார்கள், முஸ்லிம் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக நான் உங்களை மணக்க மாட்டேன், திருமணம் செய்ய மாட்டேன், நீங்கள் ஒரு காஃபிர், நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த விடயத்தை மகராக ஏற்றுக்கொண்டு உங்களை நான் மணந்து கொள்வேன் என்றார்கள். இந்த தைரியம், இந்த பக்குவம், இந்த முடிவு இன்றைக்கு இருக்கிற சகோதரிகளிடம் இருக்கிறதா? சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதா என்று நான் கேட்கவில்லை, சகோதரர்களுக்கு இருக்கிறதா, சகோதரிகளுக்கு இருக்கிறதா என்று கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிலரிடத்தில், எல்லோரிடத்திலும் அல்ல, மாஷாஅல்லாஹ் எத்தனையோ சகோதர சகோதரிகள் குடும்பத்துக்குள்ள நல்ல மாப்பிள்ளைகள் வந்தும் ஜாகிரியத்திலே, எத்தனையோ பெண் பிள்ளைகள் தன்னுடைய மகனுக்கு இருந்தும் ஜாகிரியத்திலே அவரையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு முஸ்லீம்களுக்குள் எங்கேயாவது இருப்பார்களா என்று தேடி தேடி விசாரித்து விசாரித்து அவர்களை சேர்த்து வைக்கிற முயற்சியில் ஈடுபடுவதை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணம் சம்பந்தமாக, இதனுடைய நோக்கம் சம்பந்தமாக இறுதியான ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான், திருமணத்தை உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லாதவர்களுக்கும் உங்களுடைய விதவைகளாக இருக்கிறவர்களுக்கும் அதே போன்று அடிமைகளுக்கும் நீங்கள் செய்து கொடுங்கள், இந்த திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க வசதி இல்லாதாக்களா இருப்பீங்க பகுதிகி, அல்லாஹ் அவன் அருளால அவன் செல்வத்தால உங்களை வசதிக்காரர்கள் ஆக்குவான், வல்லாஹு வாசியுனாலே, அல்லாஹ் விசாலமாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று 24வது அத்தியாயம் 32வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அப்ப திருமணத்தின் மூலம் அல்லாஹ் என்ன செய்கின்றான், வசதி இல்லாமல் இருக்கிறாள வசதிக்காரன் ஆக்குறான், ஒன்றும் இல்லாம கல்யாணம் முடிப்பார், குறவு பார்த்தா சொந்தமா வாகனம் பல காணி வாங்கி போட்டிருப்பேன் செல்வார், பரவ அங்க ஒரு வாகனம் ஒன்று வாங்கி இருக்கிறேன் என்றார், வீடு ஒன்று கட்டிருக்கிறேன் என்று சொல்றார், கடவும் ஒன்று அடிச்சிருக்கிறார், இப்படி தொழில் மாஷாஅல்லாஹ் நல்லா போகுது என்று சொல்ற எத்தனை பேரை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுட தவக்குள் வைத்து மிக முக்கியமான சகோதரர்களே, நாங்கள் இருக்கிறது ஒரு கொள்கையில் இருக்கிறோம், நாங்கள் சத்திய இஸ்லாம் என்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறோம், இந்த கொள்கையை வளர்க்கிறதுக்கு நாங்கள் பல தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது, எங்களை உயிரை கொடுக்கணும், எங்களை பொருளாதாரத்தை கொடுக்கணும், அதே போல இந்த உயிரை பொருளை கொடுத்து தியாகம் செஞ்சு இந்த மார்க்கத்தை வளர்க்கறதுக்கு நாம உறுதியா நம்ம அதுக்குரிய மாதிரி தயாரா இருக்கிறோம். அப்படி என்றா நம்மளோட சேர்ந்து பக்க பலமாக இருந்து இந்த மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு துணையை நாம ஏற்படுத்திக் கொள்ளணும். அந்த துணையை இந்த ஜாகிரியத்துல போய் நாம எடுக்கலாம், அந்த துணை இந்த இஸ்லாத்துக்குள்ள இருக்குது. எனவே அப்படிப்பட்டவர்களை இஸ்லாம் பார்ப்பதற்கு அனுமதித்திருக்கின்றது. அந்த பெண்ணை பார்த்து அழகான முறையில இஸ்லாம் விரும்புகிற அமைப்பில இந்த திருமணங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சாதிகான குழந்தை பாக்கியங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் இந்த இஸ்லாத்துக்குள்ள உள்ள பெண்களை முடிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் மிகவும் பிள்ளைகள் அதிகம் பெறக்கூடியவர்களை, அன்பு காட்டக்கூடியவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள், சந்ததிகள் அதிகரிக்கப்பட்டு இருப்பதை நான் அதை கொண்டு பெருமை அடைவேன், மகிழ்ச்சி அடைவேன் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல ஒரு மனிதர் மௌத்தா போனாண்டா அவனுடைய அமல்கள் எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடுகிறது, ஆனால் மூன்று வழிகளில் அவனுக்கு மரணத்துக்கு பின்னாலும் நட்பர்கள் கிடைக்கிறது. ஒன்று சொன்னார்கள், வலதும் சாலிஹன் யதுஉதா, சாலிஹான ஒரு புள்ள, அவருடைய பௌத்துக்கு பின்னாலே யாழ்லா என்ற வாப்பாட பாவத்தை மன்னிச்சுக்க, யாழ்லா இந்த வாப்பாக்கு சொர்க்கத்தை கொடு என்று பிரார்த்திக்குது. இந்த சாலிஹான பிள்ளையின் மூலமாக, இதனுடைய பிரார்த்தனையின் மூலமாக அந்த பெற்றோருக்கு கூலி கிடைக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிமிடம் இடம்பெற்றிருக்குது. எனவே இப்படியான பிள்ளைகளை எல்லாம் உருவாக்கணும் என்றா, முதலாவது எங்களுக்கு நல்ல ஒரு மனைவி வேணும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாய் வேணும், எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை துணைவிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நோக்கங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த திருமணத்தை இஸ்லாம் நம்மீது ஒரு வழிமுறையாக சுன்னாவாக ஆக்கியிருக்கிறது. எனவே இந்த சுன்ன விஷயங்கள் எல்லாம் நாம் எல்லோரும் நமது வாழ்க்கையில் பேணி நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அப்போது கௌலி ஹாதா வாஸ்தவ சொல்லாஹரி வளக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.